SBS தமிழ்.
காவிரி மேலாண்மை வாரியம்,
மீத்தேன் வாயு திட்டம்,
நியூட்ரினோ ஆய்வக திட்டம்,
ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம்,
கீழடி அகழாய்வு,
சாகர் மாலா திட்டம், நீட் தேர்வு,
குமரி துறைமுகம்.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும்.
தமிழகத்தில் பல பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் உரத்து குரல் கொடுத்து வருவதும், ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் அது குறித்து பேசுவதும் நாம் அறிந்த விடயம். ஆனால் சில பிரச்சனைகள் பிரபலமாக்கப்படாமல் அந்த பிரச்சனையால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரலை மட்டும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று ராமேஸ்வரம் தீவில் நடக்கிறது. ராமேஸ்வரம் தீவில் ரால் பண்ணைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது என்றும், அவை நிலத்தடி நீரை பாழாக்கியும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியும் வருகின்றன என்றும், அவற்றை அகற்ற வேண்டுமென்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்கத்தினரும் இணைந்து கரம் கோர்த்து போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் பின்னணி என்ன என்பதை விளக்குகிறார் எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், ஓய்வு பெற்ற பேராசிரியர் வெரிதையா கான்ஸ்டன்டைன்.
ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான கடற்கரை கொண்ட மாவட்டம். முக்கியமா அது வந்து மன்னார் வளைகுடா பகுதியில இருக்குது. மன்னார் கடல் உயிர் கோளம் பகுதி ஒரு 3-4 மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி. இதுல 21 தீவுகள்ல ஒரு தீவு வந்து ராமேஸ்வரம். ஏறத்தாழ 100 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட தீவு இது. ஒரு நீள்வட்ட வடிவத்துல, அந்த மாதிரி ஒரு வடிவத்துல இருக்குது. அடிப்படையா நிலத்தடி நீர் கடலோர பகுதிகளில் மிகப்பெரிய சிக்கலா வந்துகிட்டு இருக்குது. ஆற்று தண்ணி சரியா கடல்ல சேரல, அதை கடல்ல கலக்க விடுறதே பாவம் அப்படிங்கறதான் பொதுவா எல்லாருமே பேசுற ஒரு பேச்சு. நன்னீர் வளத்திற்காக எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற சூழலில், நன்னீர் பெறுமதி மிக குறைவாகவே இருக்கிற கடலோர பகுதிகளில் அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கக்கூடிய, தீவிரப்படுத்தக்கூடிய வகையில நிலத்தடி நீர் வளங்களை பாழாக்குகின்ற, கெடுக்கின்ற பல்வேறு விதமான ஆபத்து மிகுந்த நடவடிக்கைகள் அங்க வந்துகிட்டு இருக்குது. இப்ப வர்றதில்ல, நிறைய வருஷங்களாவே அங்க இருந்துகிட்டு இருக்கு. மிக குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வடக்கு சென்னை பகுதியில, சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் இருக்கிற தீவிர சிக்கல், கொஞ்சம் கீழே நம்ம வந்தோம்னா நாகப்பட்டினம் கடலூர் பகுதிகளில் இருக்கிற மிக முக்கியமான கடற்கரை சிக்கல்கள். அதுல கடலூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அந்த பாதிப்பு வந்து நீர் மாசுபாடு தொடர்பான பாதிப்பா இருக்குது. தமிழ்நாட்டோட குப்பை தொட்டி என்று கடலூரை சொல்கிறார்கள். அரசுடைய ஒரு தொழிற்பேட்டை இருக்குது, சிப்காட்டுங்கிற ஒரு தொழிற்பேட்டை இருக்குது. கணக்கில்லாத எஃப்ளுவன்ஸ், கழிவு நீர் எந்த விதமான தூய்மைப்படுத்தலும் இல்லாம, ட்ரீட்மெண்ட் இல்லாம நேரடியாகவே அங்கு இருக்கக்கூடிய உவர்நீர் பரப்புகளிலும் நதிகளிலும் கடலுக்குள்ளையும் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அதனால அந்த நிலத்தடி நீர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிறமா இருக்குது. நிலத்தடி நீர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நீரின் அடையாளம், அதனுடைய மாசுத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. நாம கீழே வந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டம், அதுக்கு மேல இருக்கிற புதுக்கோட்டை, மேல திருவாரூர், கீழே இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம், இவ்வளவு மாவட்டங்களும் மிக முக்கியமாக இந்த பாக் வளைகுடா, அப்புறம் கீழே வந்து மன்னார் வளைகுடா, இந்த ரெண்டு பகுதிகளை உட்படுத்திய ஒரு மன்னார் கடலுயிர் கோளம் மிக மிக மெல்லிய, எளிதில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கடல் பரப்புல அமைக்கு. இதனுடைய தனித்தன்மை என்னன்னா, உலகத்திலேயே மிக முக்கியமான, அழகான, செழுமையான 5 கடலுயிர் கோளங்கள் இருக்குது. அதை வந்து பட்டியல்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 5 கடலுயிர் கோளங்கள்ல மன்னார் வளைகுடா கடலுயிர் கோளம் பயோஸ்பியர் வந்து 5வது இடத்துல இருக்கு. மிக முக்கியமான இடம். 3600 உயிரினங்கள் மேல அங்க வாடுது. இது ஏற்கனவே நமக்கு தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கடல்ல இருக்கிற மீன் வளத்தை அளவு கடிகமாகவும், மீன் பிடிக்கக்கூடாத முறையிலையும் தொடர்ந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்ததன் விளைவாக இந்த கடலுயிர் கோளம் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்கிருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கும், மீன் உள்ளிட்ட உயிரினங்களுக்கும், பாலூசிகளுக்கும் மிக கடுமையான சிக்கல்கள் வந்துட்டே இருக்குது. இந்த சிக்கல்களை இந்த மாசுபாடு வந்து தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ராமேஸ்வரம் தீவு எடுத்துக்கிட்டா, அந்த தீவுல வந்து 1 கோடி மக்களாவது குறைந்தபட்சம் சிக்கலா வருகிறார்கள். ராமேஸ்வரம் ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்டுதோறும் வரக்கூடிய மக்கள் தூய்மையான ஒரு சூழலை, நன்னீர் கொடுக்கணுங்கிறதும் ஒரு அடிப்படையான தேவையா இருக்குது. இந்த தீவுல வாழக்கூடிய, அடிப்படையாக இந்த தீவின் பூர்வீக குடிமக்களுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், நன்னீர் வசதிகளும் ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். ராமேஸ்வரம் தீவுல வந்து அது வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு தீவாக இப்போது இல்லை. மிக தீவிரமான வேளாண்மை நடவடிக்கைகள் அங்க குறைவுதான். மீன்வளம் சார்ந்த நடவடிக்கைகளும் சுற்றுலா சார்ந்த நடவடிக்கைகளும் தீர்த்த யாத்திரைக்காக வரக்கூடிய புனித யாத்திரைக்கு வர்றவங்களுக்கான சேவை நடவடிக்கைகளும் சேர்ந்துதான் ராமேஸ்வரம் தீவுடைய பொருளாதாரத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ராமேஸ்வரம் தீவுடைய நன்னீர் வளத்தை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்குது. இங்க ஏற்கனவே பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாக 160 மேற்பட்ட கடலோர இறால் வளர்ப்பு பண்ணைகள் இருப்பதாக ஒரு தகவல் அறியும் சட்டம் சார்ந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இது அரசு ஆவணங்களில் இருக்கின்ற புள்ளி ஓரங்களின் படியிலான ஒரு எண்ணிக்கை தான் 160. குறிப்பா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்தோம்னா ராமேஸ்வரத்துல 20 ராம பண்ணைகள் ஒரு தகவல். இது கணக்கு தான். ஆனா உள்ள போனா ஒரு பண்ணைக்காக உரிமம் பெற்றுவிட்டு அதுல அடுத்தபடியாக அதற்கு அந்த பகுதிகளில் வந்து ஏராளமான பண்ணைகளை வைத்துக் கொள்வதும் அரசுடைய விதிகளை மீறி மக்களுடைய கால் வளர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் இந்த மாதிரியான உபரி நீர் நிலத்தடி நீர்ல கலந்து நிலத்தடி நன்றி வளம் வந்து கடுமையாக பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையில இருக்கு. இதுல ராமேஸ்வரம் தீவுல நம்ம வந்து ஜலசந்தியை தொட்டு இருக்கக்கூடிய வட கடற்கரை பகுதி, மன்னார் வளைகுடா தொட்டமைந்த தென் கடற்கரை பகுதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த வட கடற்கரை பகுதியில வந்து பூர்வீக மீனவர்கள் வாழ்கிறார்கள். கடையறு, கரையறு, வலையறு, முத்தரையறு இந்த மாதிரி பூர்வீக குடிகள் வாழ்கிறார்கள். அந்த மக்கள் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை பின்பற்றி வாழ்கிற மக்கள். இந்த மீன்பிடி நடவடிக்கைகளோட சேர்த்து கொஞ்சம் வேளாண்மையும் வந்து அவங்க வந்து செய்யறாங்க. இந்த மக்கள் இந்த தீவுல ஒட்டுமொத்த மக்களில் மிக மிக பக்கப்பட்ட மக்கள். இந்த மக்களுடைய குரலுக்கு வந்து அரசு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. எத்தனையோ முறை தொடர்ந்து மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்ல.
ஆனால் இது அந்த மண்ணில் வாழும் மக்களை மட்டும் பாதிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை என்று கருதுகிறார் வரித்தையா கான்ஸ்டன்டைன்.
இது இந்த தீவுல இருக்கக்கூடிய அடிமட்டத்துல வாழக்கூடிய மண்ணின் பூர்வ குடிகளை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கல் அல்ல. ராமேஸ்வரம் தீவுல வந்து இந்தியாவில ஒரு 2020 நிலத்தடி நன்னீர் பற்றாக்குறை மிக தீவிரமாக உருவெடுக்கும் என்கிற ஒரு தகவலோடு இதை நம்ம இணைச்சு பார்க்கும்போது கடற்கரை பகுதிகளில் இயல்பாகவே நிலத்தடி நன்னீர் வளம் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற தகவலையும் இதோடு இணைத்துக் கொண்டு ராமேஸ்வரம் மாதிரி ஒரு மீன்வட்ட வடிவத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வெறும் 100 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள கரை நிலத்தை தொட்டு கிடக்கின்ற ஒரு தீவு மிக தீவிரமாக அங்கே நிலத்தடி நீரை உறிஞ்சுவதும் உவர்நீர் இறால் பண்ணைகளை தொடர்ந்து அங்கே அனுமதிப்பதும் அதை நடத்துவதும் ராமேஸ்வரம் தீவுடைய ஒட்டுமொத்த அழிவுக்கு காரணமாக அமையும் நான் நினைக்கிறேன்.
மக்களின் பிரச்சனை என்னவென்று அறிந்து அதை தீர்க்க வேண்டியது அரசின் கடமை அல்லவா? ஆனால் அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்று அங்கலாய்க்கிறார் வரித்தையா கான்ஸ்டன்டைன்.
நான் கேள்விப்பட்டவரை அந்த மக்கள் வந்து இது தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம், நிலத்தடி நீரை சூறையாடக்கூடிய ஒரு திட்டம் என்பது அந்த பாரம்பரிய மீனவ மக்களுக்கு வந்து புரிகிறது. அந்த அடிப்படையில தான் அந்த மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பித்தார்கள். ஒரு பாதிப்புனா கூட அந்த செல்வாக்கு மிகுந்த மக்கள் என்றால் அரசு ஒரு விதமாக நடந்து கொள்கிறது. அடித்தள மக்கள், செல்வாக்கற்ற மக்கள் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி குழுக்களுக்கு உடைய அவங்க எழுப்பக்கூடிய அந்த அபய குரலுக்கு வந்து அரசு வந்து பொதுவாக செவி சாய்ப்பதில்லை. இந்த அரசு சட்டங்களை மீறி 2005 இறால் பண்ணை ஒழுங்காற்று சட்டம் என் ஒரு சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சட்டத்தின்படி அனுமதியின்றியோ முறை தவறியோ கடலோரங்களில் இறால் பண்ணைகளை அமைத்து நிர்வாகம் செய்து வந்தால் 3 வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பது ஒரு சட்டமாக இருக்கையில் சட்டத்தை மீறி ஏராளமான இறால் பண்ணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன என்கிற ஒரு சூழல்ல மக்கள் இந்த பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளிடம் எடுத்து செல்லும் போது அவர்கள் காது கொடுத்து கேட்பதற்கோ இந்த பிரச்சனையில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தருவதற்கோ இன்னும் முயற்சி பண்ணல. அதனால மக்கள் வந்து ஒரு கொதிப்போட இதுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கிறதா செய்தி.
இது தொடர்பாக கிராம மக்கள் கடந்த மே மாதம் அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஒரு மாத காலத்திற்குள் தீவில் உள்ள இறால் பண்ணைகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக வருவாய் கோட்டாட்சியர் உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்று வரை கோட்டாட்சியர் உறுதியளித்தபடி இறால் பண்ணைகள் அகற்றப்படவில்லை. இதுகுறித்து மேலும் அறிந்து கொள்ள ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டோம். கலெக்டர் தான் பேச முடியாதென்றும் இது குறித்து அறிந்து கொள்ள வட்டாட்சியர் பணிமனையில் ஒருவர் தொடர்பை தந்தார்.
அந்த நம்பர்ல பேசுங்க. இது வந்து இல்லைன்னு நம்புறது. அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சாமிலான் இருப்பாங்க. சாமிலான்
தன்னை விட இன்னொருவர் இது குறித்து பேச தகுதியானவர் என்று இவர் இன்னொருவர் தொடர்பை தந்தார்.
இப்ப ஆக்சுவலா வந்து அண்ணா லுக்கிங் ஆஃப்டர் தட் ஜாப் நவ் ஐம் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ஃபீல்டு. ஆமா, இப்ப வந்து சப்துல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அசன் டாக்டர். அவர்கிட்ட தான் கேட்டா கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும்.
நாம் எதற்காக இது குறித்து கேட்கிறோம் என்று விரிவாக அறிந்து கொண்ட மூன்றாவது அதிகாரி தான் மீண்டும் அழைப்பதாக கூறினார். இன்று வரை அவர் எம்மை தொடர்பு கொள்ளவில்லை. எமது அழைப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பின்னணியில் உள்ள விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், நீடிக்கக்கூடிய கரையோர மேலாண்மைக்கான தேசிய மையத்தை தொடர்பு கொண்டோம். அங்கு பணியாற்றும் டாக்டர் தீபக் சாமியோல்.
ஆக்சுவலி வந்துட்டு பெனியஸ் மோனோடான் சொல்லி ஒரு ஸ்பீஷிஸ் தான் கல்ச்சர் பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஷ்ரிம்ப் சொல்லிட்டு. அது வந்துட்டு நிறைய டிசீஸ் ப்ராப்ளம்னால இப்ப தே ஹாவ் அன் எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ் பெனியஸ் பெனாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றதான் சோ இந்த பெனாமி வந்து நம்ம என்டையர் ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாவே இருக்கு. இட்ஸ் அ குட் கிராப் ஆல்சோ. ஒரு எப்படி வந்துட்டு ஒரு சே அரௌண்ட் ஒரு 3 to 4 maybe 3 months மேக்ஸ்ல வந்து தே கேன் ஹார்வெஸ்ட். அதனால இட் இஸ் அ குட் எக்கனாமிக் இன்சென்டிவ் அந்த மக்கள் யார் இன்வால்வ் ஆகணும். பட் என்ன பிரச்சனைனா இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேண்ட் மட்டும் தான் அந்த மக்கள்கிட்ட வாங்க தர. அந்த பிளேயர் சார் எல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய இடத்துல வந்து லீஸ் மாதிரி எடுத்து தான் பண்றாங்க. கம்யூனிட்டிக்குன்னு போகும்போது ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் மச் ஆஃப் பெனிஃபிட் அன்டில் நல்ல கம்யூனிட்டியில் யாரும் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா.
உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல சுற்றுச்சூழலிலும் இந்த ரால் பண்ணைகள் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று விவரிக்கிறார் டாக்டர் தீபக் சாமியோல்.
Wherever you have இந்த மாதிரி அக்வாகல்ச்சர்னா கிரவுண்ட் வாட்டர் சலேனாரத்துக்கு ரொம்ப ஹை பாசிபிலிட்டிஸ். ஐலண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் அ ஸ்கேர்சிட்டி எப்போதுமே த்ரூ அவுட் தி வேர்ல்ட். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ல வந்துட்டு இஃப் சால்ட் வாட்டர் இன்ட்ரடக்ஷனால வந்துட்டு சீப்பு நாயிட்டு கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் பண்ணிச்சுன்னா தென் ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு வில் பி அ ப்ராப்ளம். தட் இஸ் அ மேஜர் இஷ்யூ. சயின்டிஃபிக்கா நிறைய இடத்துலயும் ப்ரூவ் பண்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அன்சயின்டிபிக் வேல வந்துட்டு இஃப் யூ அக்வாகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சீப்பேஜ் ஆஃப் சால்ட் வாட்டர் இன்டு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இட்ஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி. ஏற்கனவே இப்ப பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம டீப்பர் டீப்பர் போர்வெல் போட்டு வாட்டர் சக் பண்றதுனால ஆல்ரெடி நேச்சுரலாவே கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ஸ் வந்து ஹவ் பீன் டோட்டலி வந்துட்டு அஃபெக்டட் பை சி வாட்டர் இன்ட்ரூஷன். ஸோ இப்ப அக்வாகல்ச்சர் பண்ணும்போதும் வென் வி ஹேவ் லாட் ஆஃப் சி வாட்டர் அந்த லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் திங் ட்ரிங்கிங் வாட்டர் போ செகண்ட் திங் வந்து இட் குட் ஹவ் பீன் ஃபார் அன் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அது கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் யூ கேனாட் ரிவர்ட் பேக் டு அக்ரிகல்ச்சர் ஏன்னா லேண்ட் பிகம் சலைன்.
உவர் நீர் நன்னீருடன் கலக்காமல் செய்து இந்த ரால் பண்ணைகளை உருவாக்கலாம் தானே, அது ஏன் நடப்பதில்லை என்று எமக்கு பட்டது. இது தவிர இன்னொரு பிரச்சனை ராமேஸ்வரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது குறித்தும் பலர் அதிகம் பேசுவதில்லை என்கிறார் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் வெரிதையா கான்ஸ்டன்டைன்.
இதுக்கு முன்னால ராமேஸ்வரத்தீவுக்கு இன்னொரு தீவிரமான ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை இன்னும் ராமேஸ்வர தீவு கடலை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. கப்பாசெக்கஸ் அல்வாரஜி அப்படிங்கிற ஒரு எக்ஸாட்டிக் ஆல்கே, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆல்கேயை பெப்சிகோ இண்டஸ்ட்ரீஸ் உடைய சார்பில் ராமேஸ்வரம் தீவை சுற்றிய பகுதிகளில் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. கரஜினன் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராடக்டுக்காக இந்த பாசியை வளர்க்கறதாகவும் இது ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் என்பதாகவும் பல மூத்த அறிஞர்களால அறிந்துரைக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனா உண்மையிலேயே என்ன சிக்கல் அப்படின்னா இது ஒரு வெளிநாட்டு பாசி. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிய வகையான கடல் பாசி இனங்கள் எல்லாம் குஜராத் பகுதி மாதிரியே ராமேஸ்வரம் கடற்கரை பகுதிகளிலையும் இந்த மன்னார் கடல் பகுதிகள் எல்லாம் ஏராளமாக இருக்குது. அந்த பாசிகளிலேயே இந்த ப்ராடக்டை வந்து நம்மால எடுக்க முடியும். அது அந்த இந்த கடலோடு பொருந்தி வாழக்கூடிய பாசி இனங்கள் அங்கிருக்கக்கூடிய கடல் தாளைகளும் கடல் பாசிகளும் அந்த கடலோடு தங்களை தகவமைத்துக் கொண்டு வாழ்கின்ற பாசிகள். ஆனா இந்த கப்பாபைக்கஸ் அல்வாரஜி அப்படிங்கிற இந்த 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 ஆல்கையை இங்க வளர்க்க விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பாசி ரொம்ப வேகமாக ஊடுருவி பிற பாசிகளுடைய வளர்ச்சியையும் தடை செய்து மற்ற பாசி இனங்கள் விரைவில் அழிந்து போவதற்கும் ஒரு காரணமாக வந்துட்டு இருக்கிறது. ஏற்கனவே பவளப்பாறைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய இந்திய கடற்கரைக்கே உரித்தான எண்டமிக் ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய கடல் பாசிகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. மன்னார் கடலின் கடல் நீர் கோளம் ஒட்டுமொத்தமான அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தீவிரமான ஒரு சூழலில், ஏற்கனவே மீன்பிடி தொழில் சம்பந்தமான அரசியல் பண்பாட்டு பொருளாதார நெருக்கடிகளும் அந்த தீவை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில், இந்த நிலத்தடி நன்னீரை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த ரால் பண்ணைகளை மேலும் அனுமதிப்பது மிக மிக ஆபத்தானது. ஒட்டுமொத்த பாரம்பரிய குடிமக்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும் என்பதுதான் ஒரு சுற்றுச்சூழல் பார்வையாளனாக என்னுடைய கருத்து.
2015 இந்த பாசி வளர்ப்பில் ஈடுபட்டிருந்த லக்ஷ்மி மூர்த்தி என்ற பெண்ணுக்கு சீகாலஜி என்ற நிறுவனம் பரிசு வழங்கிய போது அவரை நாம் நேர்கண்டிருந்ததை குறிப்பிட்டதற்கு,
ஆமா, இந்த பாசி வளர்ப்பு கிட்டத்தட்ட 2007-2008 அந்த காலத்துல வந்து ராமேஸ்வரம் கடற்பகுதியில அறிமுகம் செய்யப்பட்டதாக என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும்னா, அப்பவே இந்த பாசி வந்து ஆபத்தானது என்கிற ஒரு விவரம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு 1-2 வருடங்கள்ல வந்து இந்த பாசி வளர்க்கறதுக்கு மானியம் கொடுக்கற அந்த திட்டத்தை அரசு வந்து திரும்பி விட்டுவிட்டது. அரசே இந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கல. ஆனா பெப்சிகோ இண்டஸ்ட்ரி அப்புறம் எம்பிடா உடைய முன்னாள் இயக்குனர் டாக்டர் சம்பத் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த திட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கம்பெனியுடைய ஆதரவாளர்களாக இருந்து இந்த திட்டத்தை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அதாவது அடித்தள மக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு நல்ல திட்டம் என்று அந்த மக்களையே நம்ப வைத்து அதுல அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு அந்த வேலையை செய்யற சூழலுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கப்பபைக்கர்ஸ்ங்கிறத வந்து சாதாரணமா வந்து பேக்ல போட்டு வளர்ப்பாங்க, நெட் பேக்ல போட்டு வளர்ப்பாங்க. ஒரு 6-8 மாசத்துல எல்லாம் வந்து பெண் வளர்த்தி பேய் வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பாபைக்கர்ஸுடைய வளர்த்தி வந்து வேதாளத்தை போல வளர்ந்துடும், ரொம்ப வேகமா வளர்ந்துடும். அதை வந்து கரைக்கு கொண்டு வந்து உலர வைத்து அதை வந்து எடைக்கு போட்டு வணிகத்தை வந்து செய்வாங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்து உலர வைத்து அதை ப்ராசஸ் பண்ற அந்த பீரியட்ல அல்லது அது கடல்ல வளரும் போதே அதை மெத்த தாண்டி அது வெளியே வளரும். அப்படி வளரும் போது ஒரு சின்ன துண்டு கடல்ல போய் விழுந்தா போதும், அந்த ஒவ்வொரு துண்டுமே பாசியா வளர ஆரம்பிச்சிடும், பெரிய பாசியா வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 1-2 வருடங்கள்ல வந்து அந்த இடத்துல எல்லாம் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பயோ இன்வேஷன் என்று சொல்வார்கள், உயிரியல் ஊடுருவல். அது உள்ள போனதுமே அங்க இருக்கக்கூடிய எண்டமிக் ஸ்பீசிஸ் அங்க இருக்கிற பல்வேறு பாசி இனங்களை வந்து ஒட்டுமொத்தமாக சிதைத்து விடும். இது கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் வட்டக்கோட்டை பகுதிகள் எல்லாம் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ண நேரத்துல இந்த மாதிரி இந்த சிக்கல் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இதுல முன்வந்த பெண்களை வந்து நாங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும். இப்போ அநேகமா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து பாதகமான ஒரு பாசி, இதை வந்து உள்ள விட்டது தவறு அப்படின்னு. ஆனா அரசு மீண்டும் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால கப்பபைக்கஸ்ங்கிற பாசி இப்ப இந்திய கடல்கள்ல பரவி ஆகி விட்டது. அது செய்ய வேண்டிய சேதத்தை வந்து செய்து முடித்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன்.
இதையெல்லாம் யார் கண்காணிக்க வேண்டும்? இதற்கென்று பொறுப்பானவர் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியவில்லை என்கிறார் டாக்டர் தீபக் சாமியோல்.
கவர்மெண்ட் ஹாஸ் எ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பட் அக்வாகல்ச்சர் வில் நாட் கம் இன்டு பர்வியூ. இன்லண்ட் ஃபிஷரிஸ் தட் யூ கேட்ச் இது கல்ச்சர். சோ கல்ச்சர் பண்றதுனால வந்துட்டு இட் ப்ராபபிளி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல தேர் மைட் பி கிளாசஸ், ஆனா ஸ்பெசிபிக்கா தேர் இஸ் நோ அக்வாகல்ச்சர் இந்த மாதிரி பண்றதுக்குலாம் ஸ்பெசிபிக்கா ஒன்றும் கிடையாது. பிகாஸ் இட் டன் இன் த லேண்ட் டசன் இன்வால்வ் த வாட்டர், வாட்டர் சொல்லி பம்ப்ட் இன். Actually, there is a coastal zone management அத்தோட தனியா இருக்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கோஸ்டல் தேவல் ரிப்போர்ட் அவங்க ஏற்கனவே அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் தெர் ஆர் மெனி ஆர்கனைசேஷன்ஸ், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நேம் தெரியல. ஒன் இஸ் த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஏன்னா இந்த கோஸ்டல் ஜோன்ல ஆக்டிவ் நடக்கிறதுனால தேர் ஒன் ஆஃப் த சியர்ஸ். அவங்க வந்து ஆக்சுவலி தே ஹேவ் டு லுக் இன் டு இட்.
தங்கள் வாழ்வாதாரங்களான இயற்கை ஆதாரங்களை காப்பதற்காக உலகமெங்கும் மக்கள் போராடி வருகிறார்கள். அதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் விதிவிலக்கல்ல.
தமிழ்நாட்டை தவிக்க வைக்கும் தற்கால பிரச்சனைகளின் பின்னணியும் அது குறித்த கருத்துக்களும். நிகழ்ச்சி தயாரிப்பு குலசேகரம் சஞ்சயன்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை தமக்கு அறிய தாருங்கள்.